வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரே தேடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தை நீத்தாமே விசேஷத்தவனமாக எங்களுக்கு ஆசீர்வதி தருவீராக. நாங்கள் பயபக்தியோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே காணப்பட கிருபை தாரும். கேட்கிற வார்த்தை அது எங்களுக்கு அது பிரயோஜனமாய் காணப்படட்டும் கர்த்தாவே. வார்த்தை தடை இல்லாமல் செல்லட்டும். ஆன்லைன் மூலமாக கேட்கிறவர்களும் இந்த வார்த்தையினாலே அவள் பக்தி விருத்தி அடையத்தக்கதாகவும் கர்த்தாவே அவர்கள் உங்களுடைய இந்த வார்த்தையிலே மறந்திருக்கிற உங்களுடைய வெளிப்பாட்டை ஒவ்வொரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஞானத்தையும் கிருபையும் தந்தரலும் கர்த்தாவே. பேசுகிற அடியனை மறைத்து நீ பேசுவீராக. வல்லமையான வெளிப்பாடான காரியங்களை நாங்கள் தியானிக்க கிருபை தாரும் கர்த்தாவே. நாங்கள் கேட்கிற வார்த்தையானது எங்களோட ஆவிக்குரிய ஜீவத்துக்கு அது அன்றைய ஏற்றதாய் காணப்படட்டும் கர்த்தாவே. நாங்கள் இன்னும் கர்த்தாவும் மிக பிரியமாக ஜீவிக்க உங்களுடைய வெளிப்பாட்டை பெற்று உங்க அன்றைய மற்றவர்களுக்கு அதை நாங்கள் சொல்லத்தக்கதான ஞானத்தையும் கிருபையும் தந்தரலும் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை துரிதமாக மத்தியிலே கூட்டி சேர்ப்பீராக. உடைய பிரசன்னம் ஆரம்ப தொடக்கம் முதல் முடிவு வரை எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் கர்த்தாவே. வந்தது நல்லது என்று உணர கிருபை தாரும். ஆராதனை மீதியான நேரங்கள் எல்லாவற்றும் உம்முடைய கரத்தின் கீழ் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு த லவோடிசியன் சர்ச் ஏஜ் பார்ட் டூ, லவோதிகேயா சபையின் காலம் பகுதி ரெண்டு. கடந்த வாரத்திலே நம்ம முதலாவது பகுதியை தியானித்தோம். முதல் அந்த இப்போ 14 வசனம் முதல் 16 வசனம் அதை நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலே நம்ம மீதியாக இருக்கிற வசனங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவது இன்ட்ரொடக்ஷனாக இந்த சபை காலத்தை பற்றி பார்ப்போம். இந்த சபை காலம் லவோதிக்க சபை காலம் அந்த சர்ச் ஏஜஸில் இது 7th சர்ச் ஏஜாக இருக்கிறது. கடைசி சபை காலம், இதற்கு பிறகாக எந்த சபை காலமும் இல்லை. இதுதான் கடைசியான சபை காலமாக இருக்கிறது. இது தொடங்கிய வருஷம் 1906 அது தொடங்குகிறது. சார் வில்லியம் மேரியம் பிரன்ஹாம் அவர் தான் இந்த சபை காலத்தின் மெசஞ்சராக இருக்கிறார். அவர் தான் இந்த சபை காலத்தினுடைய ஏஞ்சலாக இருக்கிறார். அவர் தன்னை வந்து அப்படியாக அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் தன்னை வந்து என்ன சொல்கிறார், இந்த சபை காலத்தின் வந்து தூதன் அறியப்படவில்லை என்று அவர் சொல்கிறார். நான் தான் வந்து இந்த காலத்தினுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை. பட் ஆனால் இந்த காலத்தினுடைய ப்ராஃபட், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவரை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றிய டீட்டெயிலாக வந்து அந்த முதல் பகுதியிலே கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம். அந்த எலியாவின் ஆவியுடைய ஒரு ப்ராஃபட்டாக இருப்பார் என்று சொல்லும் பொழுது அந்த எலியா மூன்று எலியாக்களை குறித்து கடந்த அந்த பகுதியிலே நம்ம தியானித்தோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் உள்ள எலைஜா, அதன் பின்பு அங்கே யோவான் சானகன், அதன் பின்பு வில்லியம் மேரியன் பிரன்ஹாம். ஸோ இவன் இந்த சேம் ஸ்பிரிட்டை உடைய அந்த எலியாவினுடைய ஸ்பிரிட்டை உடைய ப்ராஃபட்ஸை நம்ம பார்க்கும்பொழுது இந்த கடைசி காலத்துலேயும் அப்படி ஒரு ப்ராஃபட் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது வில்லியம் மேரியம் பிரன்ஹாம் அவருடைய வாழ்க்கைக்கு அது 100% பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஐ மீன் கர்த்தர் வந்து அந்த வார்த்தையின் மூலமாக அதை நமக்கு வெளிப்படுத்திக்க இந்த காலத்தினோட தூதன் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த காலத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றால் எந்த வருஷம் இருக்கும்னா 1977 வந்து முடிவு இருக்கும் என்று நான் ப்ரிடிக்ட் பண்ணுகிறேன். மறுபடியும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், ஐ ப்ரிடிக்ட், நான் அப்படியாக கணிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தவிர அதை தஸ் சே த லார்ட் என்று சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்ல அது அவர் வந்து எப்படி அதை ப்ரிடிக்ட் பண்ணுகிறார் என்றால் அவருக்கு வந்து 1933 அவருக்கு ஜூன் மாதத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே தொடர்ச்சியாக 7 சொப்பனங்களை அவர் கண்டார். அங்கே கர்த்தர் அவருக்கு என்ன வெளிப்பாட்டை கொடுக்குறாருனா அந்த 7 சொப்பனங்களும் நிறைவேறணும், அந்த விஷன்ஸ் ஆனது நிறைவேற வேண்டும். அந்த 7 விஷன்ஸும் வந்து நிறைவேறும் பொழுது அது வந்து அவருடைய வருகை சமீபமாக இருப்பது என்பதுக்கு அது அடையாளமாக அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த நேரத்தில் நிகழும். அவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த 7 விஷன்ஸும் வந்து நிறைவேற வேண்டும் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது எல்லாமே வந்து என்னென்ன விஷன்ஸ் என்பதை நம்ம டீட்டெயிலாக தியானித்தோம். இப்பொழுது நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்தும் அந்த தீர்க்கதரிசியினுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். கடைசியாக லவோதிக்கேய சபையை நம்ம பற்றி பார்க்கும் பொழுது அந்த 14 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த லவோதிக்கேய சபையை பற்றி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அது வந்து ரொம்ப அங்கே குளிராக இல்லாமல் அனலாக இல்லாமல் அது வெதுவெதுப்பாக இருக்கிறது. அந்த சபையை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த காரியங்களை நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். இப்பொழுது நம்ம அடுத்த வசனத்துக்கு நாம் செல்லலாம். 17 வசனத்தை வாசிக்கலாம், யாராவது வாசிங்கள். இங்கே 17 வசனத்தில், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். இந்த சபை எப்படி சொல்லுகிறது என்றால், தன்னை பற்றி அவங்க என்ன நினைக்கிறார்கள், அவங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கோம், திரவிய சம்மணராக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை அப்படி என்று இந்த சபை தன்னை அப்படியாக நினைக்கிறார்கள். அவங்க வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரிச்சஸாக இருக்கோம், உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தினாலே நாங்கள் ரொம்ப ரிச்சஸாக இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அந்த சபை சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்றால், நிர்பாக்கியம் உள்ளனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இந்த சபை காணப்படுகிறது. அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இங்கே என்ன சொல்லுகிறாருன்னா, நாங்கள் வந்து ரொம்ப ரிச்சஸாக இருக்கோம். எப்படி அவங்க சொல்லுறாங்க, அவங்க சொல்லுறது சரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கரெக்டு தான். அவங்க வந்து உலக பிரகாரமாக அவங்க ரிச்சஸாக இருக்கிறார்கள். அவங்க வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது. அவங்க வந்து உலகம் எங்கிலும் அவங்க பரவி ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக இன்றைக்கி எல்லாமே காணப்படுகிறது. அவங்கள வந்து அதிகமாக வந்து அங்கே ஜனங்கள் அங்கே சபைக்கு வர்றாங்க, அதிகமாக காணிக்க வருகிறது, ரொம்ப ரிச்சஸாக இருக்காங்க. உலக பிரகாரமாக அவங்க ரொம்ப ரிச்சஸாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்கள்ட்ட பட் தே ஹாவ் நோ பர்டன் ஃபார் த லாஸ்ட் சோல். அவங்க ஆத்மா இழக்கப்பட்டு போகுது என்பதை குறித்து அவங்க கவலைப்படாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அது மேலே தான் அவங்க வந்து நினைக்கிறாங்களே தவிர, அதை பெருசாக காமிக்கணும், எங்களுடைய வந்து ஸ்தாபனத்தை பாருங்கள், எங்களுடைய சபை பில்டிங் அந்த கட்டிடத்தை பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ ஆத்மாக்கள் வராங்க பாருங்கள், நாங்கள் எத்தனை சர்வீஸ் நடத்துகிறோம், அங்கே வந்து அதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ரொம்ப ரிச்சஸாக இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பரிசுத்தாவி இல்லை. வாட் குட் டஸ் தட் டூ இஃப் யூ ஹேவன் காட் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்தாவி பெறாமல் அவங்க மற்ற காரியங்களை பெற்று என்ன பிரயோஜனம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யம் அவங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் வேணும். பரிசுத்தாவி என்ற முத்திரையானது நமக்கு போடப்பட்டிருக்கணும். அந்த முத்திரை நமக்கு இல்லை என்றால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம பங்கு கொள்ள முடியாது. அவருடைய வருகையின் நாளிலே நம்ம வந்து பாடி சேஞ்ச் அடைந்து அவருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் டோக்கன் அவசியமாக இருக்குது. அதை குறித்து அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் கர்த்தர் அவங்கள என்ன சொல்லுகிறார், நீங்கள் வந்து ரொம்ப புவர், ரிச்சட், மிசரபிள், பிளைண்ட் அண்ட் நேக்கட் இப்படியாக காணப்படுகிறார். ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்படுகிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியலை. எப்படியான ஒரு குறைபாடுகள் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அந்த குறைபாடுகளை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். They were not burden for soul, but they were burden with wealth. அவங்களுக்கு வந்து ஆத்மாக்களை பற்றி எந்த விதமான அந்த கவலையுமே இல்லை. அவங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை நாடி போகிறாங்க, அது மேலே தான் அவங்களோட பேர்டன் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து அது ராங் பேர்டனாக இருக்கிறது. அவங்க வந்து மிசரபிள் கண்டிஷனில் இருக்காங்க, அது அவங்க பிளைண்டாக இருக்கிறாங்க, நேக்கடாக இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க அதை அறியாமல் இருக்கிறபடினாலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவங்க நீங்கள் அப்படியே ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்கிறீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பணம் தான் வந்து ரொம்ப முக்கியம், அதை கொண்டு நம்ம வந்து ஊழியம் செஞ்சு எல்லாரும் உலகத்தையும் நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மணி வந்து அவங்க வந்து வேர்ல்டை ரட்சிக்காது. ஒரு மனுஷனை வந்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவது, ஒரு பணம் அவனை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தாது. அங்கே ஹோலி ஸ்பிரிட் வேணும். பரிசுத்தாவி தான் வந்து ஒரு தேசமோ ஒரு மனுஷனோ ரட்சிக்கப்படணும்னா அங்கே ஹோலி ஸ்பிரிட் வரணும். பரிசுத்தாவியானவர் அவனுக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். பவர்ஃபுல் ப்ரீச்சிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், அங்கே பவர்ஃபுல் ப்ரீச்சிங் அங்கே ப்ரீச்சர்ஸ் இருக்க வேண்டும். பரிசுத்தாவியினாலே நிறைந்து அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். அவங்க மூலமாக தான் வார்த்தை போகும். இங்கே வந்து ரொம்ப ரிச்சஸாக இருக்கிறாங்க, அவங்க மூலமாக எதாவது நடக்குமா, அது குட் ஃபார் நத்திங். காட்ஸ் ப்ரோக்ராம் வந்து அது மணி கிடையாது, அது ஹோலி கோஸ்டாக இருக்குது. அதனால் இவங்க அதை அறியாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அவங்களுடைய வெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து தம் ரொம்ப புவராக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து நாம் வந்து பார்க்கும் பொழுது நாம் வந்து தரித்திரர்களாக இருந்தாலும் நம்ம உலகத்தின் தரித்திரர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம வந்து வேறு ஒரு விஷயத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப புவராக இருக்கலாம், நம்மளுடைய வெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் வந்து கர்த்தர் என்ன செய்திருக்கார், நம்மளை ஐஸ்வர்யவானாக மாற்றியிருக்கிறார். யாக்கோபு 2:5 வாசிக்க கேட்கலாம், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாலும் தெரிந்து கொள்ளவில்லையா. நம்ம வந்து இவ்வுலகத்தின் தரித்திரரை கர்த்தர் வந்து விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம வந்து ஃபெய்த், ரிச்சஸ் இன் ஃபெய்த், நமக்கு வந்து விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றியிருக்கிறார். நமக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கிறார், நமக்கு வந்து அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு சுதந்திரித்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளியிருக்கார். நாம் வந்து ரொம்ப பெரிய ராஜ்யத்தை இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து ஒரு ஸ்டேட்டை ஆளுகை செய்யணும்னா அதுக்கு அதிகமான போட்டி இருக்கிறது. அவங்க வந்து பல காரியங்களை அதுக்காக செய்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாத்துக்கட்டிலும் ஒரு பெரிய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அவரோடு கூட நம்ம வந்து அரசால் போகிறோம். நம்ம வந்து கர்த்தர் அப்படியாக அவர் நினைத்து நம்ம வந்து உயர்த்தி இருக்கிறார். ஆனால் அடுத்த 6-7 வாசிக்கும் பொழுது, ஆனால் என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் அவ்வளோ பெரிய கிரேஸை கொடுத்துருக்கிறார், ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அந்த பெரிய சாபனத்தை நோக்கி தான் போகிறாங்க. அங்கே வந்து ஐஸ்வர்யவான்களை வந்து ஐஸ்வர்யவான்கள் தான் வந்து அந்த எப்பொழுதும் வந்து அங்கே தரித்திரர்களை ஒடுக்குவாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து நமக்கு ஒரு நாமத்தை கொடுத்துருக்குறா, உங்களுக்கு தரிப்பிக்கட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்க, அவங்க தூஷிக்கிறாங்க. டினோமினேஷனல் பீப்புள் வந்து இந்த நாமத்தை தூசி நமக்கு அத்தனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடையவர்களாக இருக்கும். இதை நாம் கொண்டு போகும் பொழுது அதுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே தான் போய் சேருவாங்க. அங்கே வந்து வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற அந்த கூட்டத்தாரோடு தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமில்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானவர்களாக இருக்காங்க. ஆனால் டினாமினேஷனில் தான் போய் எல்லாருமே சேருவான். இந்த வார்த்தைக்குள்ளே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வரணும்னா அது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது ரொம்ப குறுகலான வழி. இங்கே வரணும்னா அதிக சாக்ரிஃபைஸ் அவசியமாக இருக்கிறது. அதெல்லாம் அவங்க வந்து வர முடியாது. ஏன்னா ஐஸ்வர் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், ஐஸ்வர்யவான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான் இருக்கிறது. அங்கே பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது வந்து அது எளிதாக இருக்கும் என்று மற்ற லூக்கா 10:25 நம்ம வாசிக்கிறோம். அதனால் ஒரு ஐஸ்வர்யவான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப அரிதான காரியம். ஏன்னா அங்கே வந்து உலக பிரகாரமான அங்கே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அவனுக்கு அதிகமாக காணப்படுவதனால அவனுக்கு வந்து அதிக தான் முதல் ப்ரிஃபரன்ஸை கொடுப்போம். ரொம்ப சொற்பமானவர்கள், ரொம்ப ரேரானவர்கள் தான் வந்து அவங்க அப்படியாக வந்து கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர்கள் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஐஸ்வர்யமானாக இருக்கும் பொழுது அவங்க வந்து வார்த்தையை காட்டிலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு பைபிளில் நம்ம ஐஸ்வர்யவானை பற்றி பார்க்குறோம். அவன் சிறு வயது முத கொண்டு எல்லாத்தையும் கை கொண்டு வந்தாலும் அவன் வந்து என்ன செய்ய முடியல, அவனை வந்து அவனுடைய அந்த வெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். அதுதான் அவனுக்கு அதிகமான ஒரு இதாக. அதனால் இன்றைக்கி சபைகள் அதுக்கு தான் பார்க்குறான். அவங்க வந்து எல்லா டினாமினேஷனலும் அவங்களோட வெல்த் மேலே தான் அதிக கான்சியஸாக இருக்கிறாங்களே தவிர ஆத்மா மேலே அந்த ஆத்மா பாரம் இல்லை. ஆத்மா இழக்கப்படும் என்பதை அது அந்த பாரம் இல்லாதபடினால அந்த சபை எப்படியாக இருக்கிறது என்றாலும் அது இக்கபோத்தாக இருக்கிறது, மகிமை இழந்ததாக இருக்கிறது. அங்கே இந்த இக்கபோத்தை எங்கே வாசிக்கிறோம் நம்ம, அங்கே 1 Samuel 4:21 வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய அந்த பெட்டியானது பிடிபட்டு போன பின்பு ஏலியின் மருமகள் அவள் என்ன செய்கிறா, அவனுடைய குழந்தைக்கு வந்து இக்கபோத் என்று பெயரிடுகிறான். இஸ்ரவேலை விட்டு மகிமையை வந்து இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்றது அதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆனால் அதே போல் இன்றைக்கி சபைகள் வந்து இக்கபோத்தாய் மாறிவிட்டது. தேவனுடைய மகிமையை வந்து அந்த சபையை விட்டு போய்விட்டது. ஏனென்றால் அவங்க வந்து ஒரு மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடிக்கு அவங்க வந்து அவங்க அதை விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து மற்ற காரியங்கள் அவங்க மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அப்படியாக அவங்க செய்யும் பொழுது அது சபையில் இருந்து தேவனுடைய மகிமையை அந்த சபையை விட்டு செல்லும் பொழுது அந்த சபை இக்கபோத்தாக மாறுகிறது. இப்பொழுது அந்த சாபனங்கள் எல்லாமே அது வியாபார ஸ்தலங்களாக மாறிவிட்டது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அவங்க வந்து எப்படி வந்து நம்முடைய அந்த வெல்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க பரிசுத்தாவியானவரை பற்றி எந்த விதமான அந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை, அந்த கான்சியஸே அவங்களுக்கு இல்லை. அவங்க உலக பிரகாரமாக இன்னைக்கு சபை மாறி இருக்கிறது. அவங்க வந்து தங்ககிட்ட வந்து கோல்டு இருக்கிறது என்ன சொன்னால் எங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் கோல்டு இருக்குது, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரிச்சஸாக இருக்கிறோம். ஆனால் வந்து அவங்க ராங் கைண்ட் ஆஃப் கோல்டு உடையவர்களாக இருக்காங்க, அவங்களுடைய கோல்டு ராங் கைண்டடாக இருக்கிறது. அதனால் கத்தர் என்ன சொல்லுகிறார், நீ வந்து ரிச்சஸ் என்று சொல்லுகிறார் ஆனால் உனக்கு வந்து எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிற, ஆனால் நீ உனக்கு வந்து எவ்வளோ குறைகள் இருக்கிறது, நீ வந்து எல்லா குறைகளையும் நீ வந்து அங்கே வந்து விட்டு நீ வந்து அதெல்லாம் வந்து மனம் திரும்பி வர வேண்டும், அதுக்காக வந்து என்னிடத்துல நீ சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல. ஆனால் இந்த சபை என்ன நினைக்கிறது, நாங்கள் வந்து எந்த குறையும் இல்லை எங்ககிட்ட, நாங்கள் வந்து எல்லாமே வந்து நாங்கள் ரிச்சஸாக இருக்கிறோம், எங்கள் வந்து நாங்கள் வந்து கத்தர் எங்கள் கூட இருக்கிறார், நாங்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறோம், எங்கள் மத்தியிலும் வந்து எங்களுக்கும் பரிசுத்தாவி இருக்கிறது, எங்கள் மத்தியிலும் கத்தர் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறது உண்மையா இல்லையா என்பதை நாம் என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த 20-ஆம் நூற்றாண்டுடைய அங்கே வந்து 20-ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக உள்ள இந்த சபையையும் நம்ம வந்து 1-ஆம் நூற்றாண்டு சபையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எபேசு சபையோடு வந்து இந்த லவோதிக்கே சபையை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, அங்கே எபேசு சபையில் இருந்த அந்த வல்லமையும் அந்த அன்பும் இங்கே இருக்குதா, அது இப்போ இங்கே இருக்கிற இந்த லவோதிக்கே சபையில் அது இல்லை. அந்த சபையானது வார்த்தையை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், ஆனால் இப்பொழுது இருக்க சபை வந்து அப்படியாக வார்த்தையை பற்றி கொள்ளாதபடிக்கு அவங்களுடைய சொந்த கோட்பாடுகள் உபதேசங்களை பற்றி கொண்டு ஒரு மனுஷரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதே போல் வந்து அங்கே ஒரு மனமும் ஒற்றுமையும் இல்லை, அங்கே வந்து தங்களை வந்து பெரிய ஆட்களாக காண்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சபைக்கு வராங்க. நாங்கள் எவ்வளோ ரிச்சஸாக இருக்கிறோம், நாங்கள் வந்து எவ்வளோ வந்து பணக்காரெல்லாம் மாறி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க காமிக்க வர்றாங்க, ஒரு கெட் டுகெதர்க்காக வர்றாங்களே தவிர கத்தனையை ஆராதிப்பதற்காக அந்த ஒருமனப்பாடு அவங்க மத்தியில் இல்லை அப்படியாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து குறை இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியாப்பட்ட சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளதாக இருக்கிறாய். நிர்பாக்கியம் என்று சொல்லும் பொழுது அது பாக்கியம் என்பதற்கு வந்து ஒரு ஆப்போசிட் எதிர் சொல்லாக இருக்கிறது. பாக்கியம் என்று சொல்லும் பொழுது இந்த சோதனையை வந்து சந்தோஷத்தோடு சகிக்கும் ஒரு கிறிஸ்துவன் அவன் பாக்கியவானாய் கருதப்படுகிறான். சோதனைகளை வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியோட வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் ஓவக்கம் பண்ணி வரும் பொழுது அப்படியாப்பட்டவன் வந்து பாக்கியவானாய் இருக்கான். அவங்க வந்து எல்லாவற்றையும் ஜெயிக்கிறாங்க, அந்த சோதனைகளை வந்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் வந்து அவங்களை பாக்கியவான்களாக அவர்கள் நினைக்கிறார், அவர்களை வந்து கருதப்படுகிறார்கள். ஆனால் இவங்க வந்து ஏன் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஏனென்றால் இவங்க வந்து எல்லா சோதனையிலும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, உலக பிரகாரமான காரியங்கள் அதனால இவங்க தோல்வி அடைந்து அவங்க வந்து வேர்ல்லி பீப்புளாக மாறிட்டாங்க. சபைக்குள்ளே வந்து உலகம் வந்து உள்ளே வந்து விட்டது, உலக பிரகாரமாக அவங்க வந்து சபை மாறி இருக்கிறது. வேர்ல்லி திங்ஸ் உள்ளே வந்தபடினால அவங்க வந்து என்னது நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருக்காங்க, அவங்க பாக்கியவான்கள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்கல, அவங்களுக்கு வந்து வார்த்தையில் உள்ள வெளிப்பாடு பெறலை, எந்த விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவங்க பெறலை. அதனால் அவங்க நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருக்காங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா, நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்தாவி நமக்கு என்ன செய்கிறது, நம்மை வந்து ரொம்ப வந்து நம்மளை ஹம்பிள் பண்ணும்படியாக செய்கிறது, நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறபடியாக செய்கிறது. அப்படியாப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5:3 வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதை வந்து பிளஸ்ஸிங்கை கொடுத்துருக்கார். நம்ம வந்து பரிசுத்தாவி பெற்ற ஜனமாக நம்மை தாழ்த்தி என்ன செய்கிறோம், அப்படியாக இருக்கும் பொழுது நமக்கு அவர் பரலோகராஜ்யத்தை கொடுக்கிறார். நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்ம வந்து ரொம்ப ஹையஸ்ட்டுக்கு அவர் நம்மை உயர்த்துகிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லப்படும், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கின்றனர் என்று சொல்லும் பொழுது எப்படி அவங்க பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் வந்து வார்த்தையை புறக்கணித்திருக்கிறார்கள். வார்த்தையை புறக்கணித்த அனைவர் மேலுமே வந்து நியாய தீர்ப்பு வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆனால் இவங்க வந்து அந்த வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவங்க கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க அறியாமையில் இருக்காங்க. அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாமே வந்து அந்த உலக சபையிலே அவங்க ஐக்கியமாகறாங்க. வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக எல்லா ஸ்தாபனங்களும் அவங்க ஒன்றிணைகிறது. இது எல்லாமே வந்து அது நியாய தீர்ப்புக்குள்ளாக போக போகிறது என்பதை அவங்க அறியாமல் இருக்காங்க. அதனால் அவங்க பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. நாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப வந்து பரிதபிக்கப்பட்ட கண்டிஷனில் இருக்காங்க. என்ன நியாய தீர்ப்பு வரப்போகுது? ஒரு மனுஷனுக்கு வந்து அங்கே தவறு செய்திருக்கும் பொழுது அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான், அவனுக்கு மரண தண்டனைன்னு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த அவர்கள் வந்து பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்கு செல்கிறான். ஏன்னா கொஞ்ச நாளில் தூக்கில் போட போகிறாங்க, மறித்து போக போகிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை அப்படின்றப்போ பரிதபிக்கப்பட்ட நிலைமை, அதுலேருந்தையும் வந்து காப்பாற்றுவது வந்து ரொம்ப கடினமான காரியம். அதே போல் இந்த சபையானது பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலே அது காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லப்படுகிறது, தரித்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களிலே வந்து தரித்திரராக இருக்காங்க. அங்கே ஸ்பிரிச்சுவல்லி வந்து ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவங்க வளர்ச்சி அடையாதபடிக்கு நாளுக்கு நாள் குன்றி கொண்டு அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை முற்றிலுமாக இழந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற டினாமினேஷனல் சர்ச்சஸ் எல்லாமே வந்து அங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃபே கிடையாது, பாரம்பரியமான ஆராதனை செய்கிறாங்க. அவங்க வந்து அதிக வந்து அவங்க செல்வத்தை உடையவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப புவராக இருக்காங்க. அது மட்டும் என்ன சொல்லப்படுது, நீ குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறாய். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நேக்கட்னஸ் அவங்களுக்கு இருக்கிறது, ஆனாலும் அதை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவலி பிளைண்டாக இருக்காங்க, ஸ்பிரிச்சுவலி நேக்கடாக இருக்காங்க, ஆனாலும் அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்படியாக வந்து ஜனங்கள் காணப்படும், அவங்க குருடராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த வெளிப்பாடு இல்லை, அவங்க வந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவங்களுடைய அவங்களுக்கு வந்து குருட்டுத்தனம் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் வந்திருக்கிறது. யோவான் 9:40-41 வசனங்களை வாசிக்கலாம்.
அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார்.
39 வாசிக்கலாம்.
அப்போது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நாள் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார்.
நீங்க என்ன சொல்லுகிறார், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறார். இவருடைய முதல் ஃபர்ஸ்ட் கமிங் வந்து நியாய தீர்ப்பு செய்யும்படியாக அவர் வரவில்லை, அவர் வந்து சேவியராக இரட்சகராக வந்தார். இப்பொழுதுதான் அவர் வந்து ஜட்ஜாக வந்து சுப்ரீம் ஜட்ஜாக இறங்கி வந்திருக்கிறார். 1963 அவர் வந்து சுப்ரீம் ஜட்ஜாக இறங்கி வந்திருக்கார். ஸோ இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர் ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லுவார், இந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார். நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் இறங்கி வந்தேன். அவங்க வந்து என்ன சொல்லுகிறார், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும். காணாதவர்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு வந்து காணாதவர்களாக இருந்தோம், நம்ம இன்னைக்கு காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கா, நம்மளுடைய ஐஸ் வந்து இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்ல இருந்து நமக்கு வந்து இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அந்த அதிலிருந்து நமக்கு விடுதலை தந்து இப்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, வெளிப்பாட்டை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் வந்து இன்னைக்கு காண்கிறோம் என்று சொல்லுகிற அந்த டினாமினேஷனல் பீப்புள் அவங்க காணாதவர்களாக இருக்காங்க. அதான் வந்து பரிசேயர்ல கேட்குறாங்க, நாங்களும் குருடரோ என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. உண்மையிலே உங்களுக்கு வார்த்தை வரலை, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வெளிப்படுத்தப்படலைன்னா அது உங்களுக்கு பாவம் இராது, ஆனால் உங்களுக்கு கூட செய்தியில் அந்த வெளிப்படுத்தப்படும் அப்படியே. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த வெளிப்பாட்டுக்கு உங்களை தாழ்த்தாதபடிக்கு உங்களுக்கு வந்து வெளிப்பாடு வந்தது போல் உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சும் போல நீங்கள் உங்களை காண்பிக்கிறபடியால், நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. இன்னைக்கு டினாமினேஷன் என்ன சொல்லுகிறாங்க, நாங்கள் காண்கிறோம்னு சொல்லுகிறாங்க. எப்படி காணுகிறாங்க, அங்கே 1-3 தெரியுது. அது வந்து எப்படி அவங்க 1-3 தெரியும் பொழுது அது எப்படி அவங்க வந்து பிளைண்ட்னஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்வை சரியில்லை, அவங்களுடைய பார்வை வந்து அங்கே சரியில்லை. ஒரு வந்து ஒரு குடிகாரன் என்ன செய்கிறான், அவன் ட்ரங்கடாக இருக்கும் பொழுது போதை வந்து அதிகமாகும் பொழுது அவனால் எதையுமே கிளியராக பார்க்க முடியாது, அவனுக்கோட விஷன் அங்கே பாதிக்கப்படுது. அதே போல் இவங்க வந்து அங்கே ஆவிக்குரிய வேசித்தனத்தினால அந்த மதுவினாலே இவங்க இன்னைக்கு அந்த விதமான போதையிலே இன்னைக்கு உலகம் காணப்படுகிறது. அதனால் அவங்களுக்கு வந்து பிளைண்ட்னஸ் வருகிறது, அவங்களுடைய விஷன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடவுளை அவங்க வந்து விசுவாசி 1-3 கடவுளை அவங்க பார்க்குறாங்க, 1 God பதிலாக 3 God பார்க்குறாங்க. அவங்க நாங்கள் காண்கிறோம் சொல்லுகிறபடினால தான் பாவம் அவங்க மேலே இருக்கிறது, அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அது கர்த்தருடைய பார்வையில் வந்து அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. அவங்களோட குருட்டுத்தனம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஒன் காடை வந்து அவங்க திரியாக பார்க்குறாங்க, ஆனால் வெளிப்பாட்டை காண முடியல. அங்கே சீரிய இராணுவம் வந்து எலிசாவை வந்து அங்கே எலிசாவை அவனுடைய வேலைக்காரன் கேஆசியும் வந்து அங்கே முற்றுகை போடும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு குருட்டாட்டம் பிடித்தது. அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்க விசவங்க வந்து எலிசாவையும் பார்க்க முடியல, அவனுடைய வேலைக்காரனை பார்க்க முடியல, அங்கே இஸ்ரவேலனுடைய பாளையத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான குருட்டாட்டம். மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அந்த எலிசாவை அவங்க பிடிக்கணும்னு வரும்பொழுது அவங்களால வந்து அந்த அவங்களுக்கு ஒரு விதமான குருட்டாட்டம் அவர் பிடித்தவர்களாக மாறினார்கள். அதே போல் இன்னைக்கு இவங்களுடைய குருட்டம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அவங்களுடைய வந்து ஃபிசிக்கல் லைஃப் வந்து நார்மலாக இருக்கிறது, அவங்களால எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். நாம் வாசிக்கிற அதே பைபிளை தான் அவங்களும் வாசிக்கிறாங்க, அதெல்லாமே சரியாக வாசிக்கிறாங்க, ஆனால் அந்த வெளிப்பாட்டை பெற முடியாதபடிக்கு அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அங்கே வருகிறது. ஆவிக்குரிய குருட்டாட்டம் வருங்கிறனால அவங்க வந்து ரொம்ப பிளைண்டாக ஸ்பிரிச்சுவல் பிளைண்டாக இருக்காங்க, நேக்கட்னஸ் இருக்கிறது. பரிசுத்த ஆவியே அவங்களே வந்து பரிசுத்த ஆவியினாலே அவங்க போர்த்திப்பிக்கப்படவில்லை, அப்படியாக அவங்க நேக்கடாக காணுகிறார்கள். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். 18 வாசிக்கலாம், வெளிப்படுத்துதல் 3:18.
நான் நீ ஐஸ்வரம் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடம்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாகி அவலட்சம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக்கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்.
அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு அறிவுரையானது அங்கே கொடுக்கப்படுகிற என்ன சொல்லுகிறா, நீ ஐஸ்வர்யாவான் என்று சொல்லுகிறார். ஆனால் நீ வந்து நீ ஐஸ்வர்யாவான் ஆகணும்னா என்னது கோல்டு இருக்குது, நான் ஐஸ்வர்யவான் சொல்ல, ஆனால் நீ ஐஸ்வர்யவானா இல்லை. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் நான் உனக்கு வந்து அங்கே அறிவுரை கொடுக்குறேன், ஆலோசனை கொடுக்குறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த கோல்டு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோல்டாக இருக்கிறது. அவங்க கிட்டே இருக்க கோல்டு வந்து அது வந்து அங்கே வந்து லிட்டரலாக அவங்க கோல்டை வச்சுருக்காங்க, அங்கே உலக பிரகாரமான அந்த தங்கத்தை உடையவர்களாக இருக்காங்க. ஆனால் இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோல்டு. A gold that's tried in the fiery furnace, that went through the fire of death, that went through Calvary and come out. இந்த பொண்ணு எப்படியா இருக்கிறது என்றால் அது வந்து அங்கே வந்து புடமிடப்பட்ட பொண்ணாக இருக்கிறது. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணு என்று சொல்லும் பொழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே உலகத்திலே வரும்பொழுது அவர் வந்து அவர் நெருப்பிலே புடமிடப்பட்டார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்கள் அக்கிரமத்துக்காக அவர் எல்லா பாடுகளையும் சந்தித்து அவர் மரணத்தை அவர் வந்து மரணத்தை மரணம் வந்தது கல்வாரியிலே அந்த மரணத்தை அவர் சந்தித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 அவர் வந்து உயிர்த்தெழுந்து அவர் உன்னதத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அதன் பின்பு பெந்தேகோஸ்ட நாளிலே பரிசுத்தாவியாக அவர் வந்து இறங்கினார். அதுதான் அந்த பரிசுத்தாவி தான் வந்து நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். ஆமென். அந்த பொண்ணை நீ பெற்றுக்கொள். இந்த பொண்ணு வந்து என்ன செய்யாது, இது ஃபேட் ஆகாது, இது வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. ஆனால் உன்னிடத்தில் இருக்க பொண்ணு எப்படியாக இருக்கும், யாக்கோபு 5:3 வாசிக்கலாம்.
ஐசுரவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வரம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்ஷத்தை சேர்த்தீர்கள்.
எங்க என்ன சொல்லுகிறார் கர்த்தர் வந்து ஜனங்களை என்ன சொல்லுற, ஐஸ்வரவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்க. உங்கள் மேலே வந்து இந்த சில நிர்பந்தங்கள் நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதை நினச்சி அழுதுனவங்க இந்த கடைசி காலத்தில் வந்து நீங்கள் வந்து பரிசுத்தாவியை பெறாதபடிக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வேர்ல்லி பிளஸ்ஸிங், இந்த வேர்ல்லி காரியங்களை நீங்கள் சேர்க்கும் பொழுது அது எல்லாமே ஒரு நாளில் துருப்பிடிச்சு அது வந்து எல்லாமே அழிந்து போகும். டோட்டல் அனிகிலேஷன் வரும்பொழுது உலகத்தில் எதுவுமே அங்கே நிலை நிற்காது. கண்ணால் நம்ம காண்கிற எந்த காரியமும் வந்து அது நிலை நிற்காது, எல்லாமே டஸ்டாக மாறி போகும். அது வந்து எல்லாம் அது இல்லாமலே போகும், அப்படியான ஒரு நிலைமை வரும். அதனால் வந்து அந்த காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், அந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. அந்த ஐஸ்வர்யம் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனமாக இருக்காது. மறிச்சு போனால் வந்து ஒரு 1 காயினை கூட நம்மளால் கொண்டு போக முடியாது. எவ்வளோ சேர்த்து வச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்கே கொரோனா டைமில் வந்து பெரிய பெரிய அங்கே ஐஸ்வர்யவான்கள்லாம் மரித்து போனாங்க. அவங்க ரொம்ப யங் ஏஜில் மரித்து போனாங்க. அவங்க சேர்த்த செல்வங்கள் அவங்க உயிரை காப்பாற்ற முடியல. எதையுமே அவங்களால கொண்டு போக முடியாதபடிக்கு அவங்க வந்து பாடியை கூட வந்து குடும்பத்தார் வந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவ்வளோ ஒரு மிசரபிள் கண்டிஷனில் அவங்க எல்லாமே வந்து வந்தது. அதனால் வந்து அதை நீங்கள் கடைசி காலத்தில் அதை சேர்த்து வைக்கிறீங்க. பட் த கோல் தட் ஜீசஸ் கிவ்ஸ் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் போர்ஸ் இன் டு யுவர் ஹார்ட். ஆமென். கர்த்தர் என்ன செய்கிறார், பரிசுத்தாவியை உங்களை இருதயத்திலே ஊற்றுகிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பொண்ணை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அது நம்ம உண்மையிலேயே நம்ம ரிச்சஸாக நம்மளை மாற்றுகிறது. ஆமென். நம்ம ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்றால் அந்த ஐஸ்வர்யம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளைண்டாக இருக்காங்க. பிரணாம் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், ஐ டோன்ட் திங்க் திஸ் கிறிஸ்டியன்ஸ் வேர் ஆஸ் பிளைண்ட் அஸ் தே வேர் நியர் சைட்டட். அவங்க வந்து பிளைண்டாக இல்லை, அவங்க வந்து கிட்ட பார்வையுடையவர்களாக இருக்கிறார்கள். தூரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க கிட்ட பார்வை உடையவர்களாக இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுடைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுடைய காங்கிரிகேஷன் தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க வந்து அழகாக வந்து ரொம்ப அருமையாக பாட்டு பாடுற அந்த குயர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தெரியுது. அவங்களுடைய அங்கி அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. அதை தவிர அவங்களால வேறு எதுவும் காரியமும் தெரியல. அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் வந்து எவ்வளவோ இருக்குது, ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாமே வந்து பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க கிட்ட பார்வை உடையவர்களாக இருக்கபடினால அவங்க உலக பிரகாரமான காரியத்தை பார்க்குறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய சாபனமாக இருக்கோம், நமக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு அந்த காரியத்தை தான் பார்க்குறாங்க. அதில் அவங்க இருக்கிறாங்க. அதை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை. அங்கே உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் இருக்குது. கர்த்தர் என்ன செய்ய, இயேசு கிறிஸ்து வந்து அவர் வரும்பொழுது அந்த அத்திமரத்தை பார்க்குறார். அந்த அத்திமரத்தில் வந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. அத்திமரத்தை பார்க்குறாரு, ஏதாவது கனி இருக்குமான்னு பார்க்கும் பொழுது அதில் இலைகளே அன்றி வேறொன்றையும் அவர் காண முடியல. வெறும் இலைகள், இலைகள் மட்டும் ரொம்ப செழிப்பாக இருக்குது. அந்த மரத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப செழிப்பான மரமாக இருக்குது, ரொம்ப பச்சை பசைல்னு அந்த இலைகள்லாம் வந்திருக்கிறது. அத்திமரம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அதில் கனிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எந்த கனியுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உன்னிடத்தில் கனி உண்டா, ஒரு காலம் வந்து உன்னிடத்தில் கனி உண்டா இருக்காது என்று சொல்லியிருக்கும். சொன்ன உடனே அந்த மரம் பட்டு போயிடுச்சு. அதே போல் இன்னைக்கு சாபனங்கள் வந்து அங்கே கனி இல்லை. அவங்க தங்களை செழிப்பாக இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப ரிச்சஸாக இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய கனிகள் எதுவுமே இல்லை. அவங்க கிட்ட பார்வை உடையவர்களாக இருக்கிறபடினால ஆவிக்குரிய கனிகள் அவங்க கண்ணுக்கு தென்படவில்லை. அவங்களுக்கு அந்த கேட்ராக் இருக்கிறது, அது அதை மறைக்கிறது. அதனால் அவங்க வந்து ஆவிக்குரிய கனிகளை பெற முடியாதபடிக்கு காணப்படுகிறனால அது வந்து கர்த்தர் சபிக்கிறார். அது இப்பொழுது பட்டு போனது வந்து மரமாக மாறி இருக்கிறது. அவங்க வந்து பரிசுத்தாவி அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. தி நீட் ஆஃப் ஹோலி கோஸ்ட். ஆனால் அவங்க என்ன சொல்லுறாங்க, எங்ககிட்ட கோல்டு இருக்கிறது, எங்களுக்கு பெரிய பில்டிங்ஸ் இருக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லி தங்களே அவங்க பெரிய இதாக காமிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்னை மறந்தீர்கள். நீங்கள் வந்து மறந்தபடினாலே நீங்கள் பிளைண்டாக இருக்கிறீங்க. இவங்க கண்கள் வந்து அது வந்து கண்கள் வந்து கலிக்கம் போட வேண்டியதாக இருக்கிறது. அவங்க வந்து டாக்டர் ஆஃப் டிவினிட்டி உடையவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்னது, வார்த்தையில் உள்ள வெளிப்பாடு தெரியாதபடிக்கு அவங்க கண்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க பரிசுத்தாவி என்ன சொல்ல, காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் டு மசாஜ் தேர் ஐஸ் அண்ட் லெட் தெம் லுக் ஃபார் த கம்மிங் ஆஃப் த லார்ட். அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவி பெறும்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் சமீபத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்கிறது. அப்படி ஒரு உணர்வு வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், மோர் சின்சியராக மாறுகிறோம். உலக பிரகாரமான காரியத்தை காட்டிலும் ஆவிக்குரிய காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மோர் சின்சியராக மாறுகிறோம். நாம் வந்து பரிசுத்தாவி பெறும்போது பைபிளை பார்க்குறோம், வார்த்தையை பார்க்குறோம், ஆண்டவரோட ப்ரோக்ராம் என்ன என்பதை நாம் அறிந்து அதன்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்கு. ஆனால் இந்த லவோதிக்க சபை எப்படி இருக்கிறது, அது லூக்வாமாக இருக்கிறது, பேக்ஸ்லைடனாக இருக்கிறது, நியர் சைட்டட், கிட்ட பார்வை உடையவர்களாக அது மாறி இருக்கும் பொழுது சோன்பிரன்யாம் என்ன சொல்லுகிறார் என்றால், அவங்களை மியூல் என்று சொல்லுகிறார். கோவேறு கழுதை, கோவேறு கழுதை வந்து அது ஒரு ஹைப்ரிட் பண்ணப்பட்ட ஒரு கலப்பினமான ஒரு மிருகமாக இருக்கிறது. அது குதிரைக்கும் கழுதைக்கும் உள்ள ஒரு கிராஸ் ப்ரீடாக இருக்கிறது. அதுக்கு வந்து அந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்காது. அதுக்கு வந்து அந்த குதிரை போல வந்து அந்த 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 நாலேஜ் உடையதாக இருக்காது. அது எப்பொழுதும் ஹா 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 என்று கத்திக்கொண்டு அப்படியாக ஒரு வித்தியாசமான ஒளியை எழுப்பு கொண்டு அப்படியாக இருக்கிறது இந்த கோவேரி கழுதைகள். ஆனால் அந்த கோவேரி கழுதைகளால் என்ன செய்ய முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு ஹார்ஸாக மறுபடியும் அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த நிக்கோலை மதஸ்தருடைய கிரியை இருக்கிறது, இந்த லவோதிக்கா சபை இரண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அவங்க வந்து ஒன்று சேரும் பொழுது அவங்களால என்ன செய்ய முடியாது, அது வந்து மறுபடியும் அந்த மியூலை தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து மற்றொரு கோவேறு கழுதையை அது ரீப்ரொடியூஸ் பண்ணுகிறது. ஒரு ஆவிக்குரிய சபையை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அங்கே எழுப்புதல் ஆனது இல்லை. அங்கே வந்து அவங்க டிவைன் ஹீலிங்கை வந்து நம்ம சொல்லும் பொழுதும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அவங்க வந்து கழுதையை போல வந்து கிணைப்பார்களே தவிர அவங்களுக்கு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்து அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நல்ல பெடிகிரி உள்ள ஹார்ஸ், நல்ல வந்து அந்த நல்ல இனத்தை உடைய குதிரையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த குதிரையை வந்து பயிற்றுவிக்கும் பொழுது அது வந்து என்ன செய்கிறது, ரேஸில் வந்து அது ஓடுகிறது. அது சர்க்கஸில் கொண்டு போகும் பொழுதும் அது என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற போல் வந்து அங்கே மனுஷன் என்ன சொல்கிறாங்க அது மனுஷன் சொல்கிறது போல் அது அந்த ஆக்ட் பண்ண, அதை ட்ரெயின் பண்ண முடியும். வார்த்தையை சொல்லும் பொழுது இன்றைக்கி நாம் வந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அதில் ட்ரைனிங் உடையவர்களாக மாறி வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கும். அது வந்து என்னது, நமக்கு ஆவிக்குறை ஜீவத்திலே நம்ம வளர்ச்சி அடைகிறோம். அது ஆனால் இந்த மியூல் என்ன செய்ய முடியாது, அதுக்கு வந்து தாய் தகப்பன் யார் என்பது தெரியாது. அண்ட் ஹீ கான்ட் ரீப்ரொடியூஸ் ஹிம்செல்ஃப். அது வந்து ஒரு குதிரையை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, மற்றொரு கழுதையை தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது வந்து அதே அந்த ஓல்டு ஃபார்மல் சபைகள் என்ன செய்கிறாங்க, அது வந்து மறுபடியும் வந்து அங்கே எழுப்புதல் வருவது கூடாத காரியம். ஒரு நல்ல எழுப்புதல் இருந்தது, அது எல்லாமே கலப்படம் ஆகும் பொழுது அது வந்து மிக்சடாக அந்த வித்து கலப்படம் செய்யப்படும் பொழுது அங்கே வந்து அந்த எழுப்புதல் அங்கே விட்டு போய்விட்டது, அதாவது டினாமினேஷனலாக மாறிவிட்டது. சபை டினாமினேஷனாக மாறும் பொழுது அந்த எழுப்புதல் அந்த சபையை விட்டு போய்விட்டது. அது ஒரு காலம் மறுபடியும் வந்து எழுந்திருக்க முடியாது. அவங்க வந்து ஆனால் வந்து அவங்க வந்து நாங்கள் எங்கள் சபையில் எழுப்புதல் இருக்குது, பரிசுத்தாவி இருக்கா, நாங்கள் வந்து ரொம்ப ரிச்சஸாக இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அப்படியாக தங்களை சொல்லுகிறாங்க. ஆனால் வந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீ வந்து அந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணை நீ என்னிடத்தில் பெற்றுக்கொள். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்றால் அந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு இன்னைக்கு உடையவர்களாய் நாம காணப்படுகிறோம். அங்கே வந்து கர்த்தரிடத்தில் அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோம். இவங்க வந்து பார்க்கும் பொழுது இன்னும் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, அங்கே நிர்வாணிகளாக இருக்காங்க. நம்ம உலகத்தில் வரும்பொழுது நம்ம நிர்வாணிகளாக உலகத்தில் வந்தோம். ஆனால் வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நிர்வாணிகளாக போகக்கூடாது. ஆவியிலே நம்ம வந்து நம்ம மாம்சத்திலே நிர்வாணிகளாக வந்தோம், ஆனால் ஆவியிலே நிர்வாணிகளாக இந்த விட்டு நம்ம போகக்கூடாது. நம்ம வந்து அங்கே உடுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்காக வெண்வஸ்திரத்தை என்னிடத்தில் பெற்றுக்கொள். வைட் ரேமண்ட் பிலாங் டு த சைன்ஸ். அது வந்து பரிசுத்தவான்களுக்குடையதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கலாம்.
சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்கள் நீதிகளே.
இஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் த சைன்ஸ். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய அந்த மற்ற எல்லா பரிசுத்தவானுடைய நீதிகள் அது இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக அது நமக்கு வந்திருக்கிறது. 1 Cor 5:21 என்ன வாசிக்கிறோம், நமக்கு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். கல்வாரியிலே அவர் நமக்காக மறித்தார். பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். அவருக்குள் தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த தேவ நீதி நமக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த ரைச்சஸ்னஸ் ஆஃப் சைன்ஸை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கோம். பரிசுத்தவான்களுடைய நீதி இன்னைக்கு தேவன் மூலமாக அந்த கல்வாரியில் அவர் மறித்து அது மூலமாக நம்ம வந்து அவரிடத்துல பரிசுத்தாவியை நம்ம பெறும்பொழுது அந்த ஒயிட் ரெய்மண்ட் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னதாக நம்ம என்ன நீதி உடையவர்களாக இருந்தோம், சுயநீதி உடையவர்களாக இருந்தோம். அங்கே ஆதாம் ஏவால் என்ன செய்தாங்க, அவங்க வந்து அத்தியிலையை தரித்து கொண்டாங்க. அத்தியிலையை தரித்து கொள்வது வந்து சுயநீதிக்கு அடையாளமாக இருக்கிறது. அது டினாமினேஷனலுக்கு அடையாளமாக இருக்கு. அவங்க தேவ நீதியை வந்து தரித்து கொள்ளாதபடிக்கு சுயநீதி ஒரு மனுஷனுடைய அந்த டாக்மாஸ் அண்ட் கிரீட்ஸ் அந்த கோட்பாடுகள் உபதேசங்களினாலே அவங்க போற்றுவிக்கப்பட்டிருக்கனால அது சுயநீதியாக இருக்கிறது. அந்த சுயநீதியை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மனவாட்டி இன்னைக்கு தேவ நீதி உடையவர்களாக மாறி இருக்கும். ஐ மீன் அந்த ஒயிட் ரெய்மண்ட் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஐ மீன் இன்னைக்கு நமக்கு அந்த கர்த்தர் அந்த ஒயிட் ஜெயமெண்ட்டை நீ என்னிடத்தில் வந்து பெற்றுக்கோள் என்று சொல்லுகிறார். அதே போல நமக்கு அந்த கலிக்கத்தை வந்து அது என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கா. பரிசுத்தாவியினால வந்து பரிசுத்தாவி வந்து அது கிரயம் இல்லாமல் நமக்கு கொடுக்கப்படுது. அதுதான் அந்த கலிக்கமாயகம். அந்த ஹோலி ஸ்பிரிட் வரும்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஒரு அனாயிண்டட் பிரீச்சரோட மெசேஜை கேட்கும் பொழுதும் அதில் உள்ள வெளிப்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆவியிலே வந்து தேவனை வந்து ஆவியில் இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் வந்து தேவனை குறித்தும் அவனுடைய வார்த்தையை குறித்தும் எந்த இந்த எந்த காலத்தில் இருக்கோ இன்னைக்கு காலத்துக்கு வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு அவங்க தெரியாதபடிக்கு அவங்க குருடராக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பிளைண்ட்னஸ் அவங்க ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்னால அவங்க காணப்படுகிறார்கள். ஆனால் வந்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், வந்து நான் வந்து உனக்கு வந்து பரிசுத்தாவியை கொடுத்துருக்கேன். பரிசுத்தாவி வந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கேன். ஒன்று குறைஞ்ச 2 அதிகாரத்தில் நாம் திருப்புவோம். அந்த 9வது வசனத்திலேருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, நம்ம வந்து அங்கே தேவன் வந்து தம அன்பு கூறுகிறவர்கள் மேலே அவர் வந்து ஆயத்தம் பண்ணிவைகளை காண கண் அவர் நமக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாமே இங்கே கிராண்டாக ரெடியாக இருக்கிறார். அவரோட வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம அங்கே போக போகிறோம். கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்க மில்லினியம் இருக்க எல்லாமே இருக்கிறது. அதை நம்ம வந்து கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவங்க வந்து மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் வந்து நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினா. பரிசுத்தாவியை வந்து இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற எல்லா காரியங்களும் இன்னைக்கு பரிசுத்தாவியினாலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆழங்களை நம்ம வந்து அங்கே ஆராய்ந்திருக்கிறோம். நம்ம வந்து அதை ஆராய்ந்து இன்னைக்கு அந்த வெளிப்பாட்டை பெறும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனை குறியவைகளை அறிய மாட்டான் என்று அங்கே 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி அந்த பரிசுத்த ஆவி நம்ம பெறாதபடிக்கு காட்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் பிளான் நம்ம அறிய முடியாது. காட்ஸ் ப்ரோக்ராம் என்ன, இந்த காலத்துக்குரிய பிளான் என்ன, அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், மனவாட்டி யாரு, அவர் வந்து எப்பொழுது அந்த வருகை வரப்போது வரப்போகிற காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். நம்ம உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹலலூயா. தேவனிலிருந்து பரிசுத்த ஆவியான புறப்பட்டு அன்னைக்கு வந்து 120 பேர் மேலே வந்து இறங்கியது பெந்தேகோஸ்தனால். அதே ஆவி இன்றைக்கும் அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக உண்மையாக வந்து ஒப்பு கொடுக்குற ஜனங்கள் மேலே அந்த பரிசுத்தாவியானது ஊற்றப்படுகிறது. இன்னைக்கு நாம் அந்த வந்து பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருக்கிறபடினால மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ரெவலேஷன் இருக்கு. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நம்ம சம்மந்தப்படுத்தி காமிக்க அவங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து ஆவிக்குரியதோடு சம்மந்தப்படுத்துறதுங்க தான் டினாமினேஷனல். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவங்க எப்பொழுதும் அதை தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நம்ம கம்பேர் பண்ணுகிறோம், அதை நம்ம அப்படியாக சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நமக்கு ஜென்மஸ்வாபம் இல்லை. ஜென்மஸ்வாபமான மனுஷன் வந்து தேவனுடைய ஆவியை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு வந்து ஒரு பைத்தியமாக தெரிகிறது. நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி வார்த்தையை சொல்லுனா வார்த்தையை அவங்க புறக்கணிச்சிருவாங்க. நீங்கள் வந்து இது வந்து கள்ள உபதேசம், அவங்க பிரணாம் வந்து ஃபால்ஸ் ப்ராஃபிட்டு அப்படின்னு அதை வந்து அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதை நிதானித்து அறியறதுக்கான அவங்களுக்கு அந்த ஞானம் அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் பரிசுத்தாவியை பெற்றவன் வந்து எல்லாத்தையும் வந்து வார்த்தையின்படி நிதானி தருகிறான். ஆனால் அவனை வந்து உலகத்து மக்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. கர்த்தருடைய பார்வையிலே அவன் வந்து நீதிமானாக இருக்கான், அவன் பரிசுத்தவானாக இருக்கான், பரிசுத்தாவி பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் உலகத்து மனுஷன் வந்து அவனை நிதானித்து அறிய முடியாது. ஆமென். அவன் வந்து கர்த்தர் அவனை அப்படியாக உயர்த்தியிருக்கான். அவனுக்கு உலக பிரகாரமான பார்வையிலே நம்ம வந்து ரொம்ப புவராக இருக்கலாம், ரொம்ப ஒரு சிம்பிளாக சாதாரண ஒரு மனுஷனாக தெரியலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு வந்து நமக்கு வந்து கிறிஸ்துவின் சிந்தை உடைய உண்டா இருக்கிறது என்று 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நாம் இன்னைக்கு காணப்படுகிறோம். நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இல்லை. நமக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. வார்த்தையில் உள்ள வெளிப்பாட்டை பெற்று அந்த வெளிப்பாட்டை வந்து நாம் வந்து உடையவர்களாக இருக்கிறோம். அது ஆவிக்குரிய காரியங்களோடு நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்து நாம் இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வந்து மற்ற ஜனங்கள் எப்படி இருக்காங்க, அவங்க உலக பிரகாரமாக ஜீவித்து இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புவராக மாறி அவங்க வந்து ரொம்ப மிசரபிள் கண்டிஷனில் அந்த சபையானது அப்படியாக சென்று கொண்டு இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கா, நீ வந்து என்னிடத்தில் கழிக்க அதை நீ பெற்றுக்கோள் என்று சொல்லியிருக்கா. உன்னுடைய நீ பார்வை அடைக்கும்படிக்கு உன்னுடைய கண்களுக்கு கழிக்கத்தை என்னிடத்துலேருந்து வாங்கிக்கோள் என்று கர்த்தர் ஆலோசனை கொள்கிறார். அந்த பரிசுத்தாவி நமக்கு பெறும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமீன். இவ 19 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் நேசிக்கிற எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு.
நான் நேசிக்கிறவர்களோ கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அங்கே வந்து என்னை நேசிக்கிறவர்கள் எவர்களோ என்று சொல்ல, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அங்கே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோ அவர் வந்து அப்போஸ்தலர் 9 அங்கே 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 11 வசனத்தை அப்போஸ்தலர் 9:13.
அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தாகி சவுல் என்னும் பேரோடு.
அப்போஸ்தலர் 9:11-13 வாசிக்கலாம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீமினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் படி இருக்க அவருடைய தீர்மானம் ரோமர் 9:11 வசனம்.
பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளால் நிலைநிற்காமல் அழைக்கிறவர்களால் நிலநிற்கும்படிக்கு மூத்தவன் இளைவனுக்கு விரோதம் ஊழியம் செய்வான் என்று அவருடைய சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோவை சிநேகித்து ஏசா வெறுத்தேன் என்று
என்ன சொல்லுகிறார், அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி. அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம அவர் கிரியினாலே இல்லை அவருடைய அழைக்கிறவர்னாலே நிலைநிறு. பிள்ளைகளை இன்னும் பிறக்கல, ஆனால் வந்து அவர் என்ன சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை போய் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு பெரிய பாஸ்டர் என்ன சொல்லுகிறார், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கிட்ட அவர் மறித்து போனால் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து பைபிள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்ச அந்த வெளிப்பாடு கூட இந்த பெரிய ப்ரீச்சருக்கு தெரியல. கர்த்தர் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கணும். அவருடைய வந்து அங்கே வந்து தெரிந்து கொள்ளுதலும்படி அவருடைய தீர்மானம் வந்து அழைக்கிறவரால் நிலைநிற்க. அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் போய் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொண்டவர்கள் அவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு வந்து அவர் சிக்ஷை கொடுத்து திருத்துக்கிறார். அவங்க சின்ன அவங்க வந்து வார்த்தையை விட்டு கொஞ்சம் வழி விலகி போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த சாட்டைஸ்மெண்ட் வருகிறது. எபிரேயர் 12:5 வசனத்தை வாசிக்கலாம்.
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே.
கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாது. கர்த்தருடைய சிக்ஷையை நாம் வந்து அற்பமாக எண்ணக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, அவங்க வந்து சிக்ஷை வரும் பொழுது அது ஏன் வந்ததுன்னு ரியலைஸ் பண்ண மாட்டான். கர்த்தர் வந்து ஏன் தான் இப்படி நமக்கு சோதனையை கொடுக்குறாரோ அப்படின்னு கர்த்தமலே அந்த பழியை திருப்புவாங்க. நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம், என்ன காரியம் நமக்கு அவிசுவாசமாக இதை அறிக்கை செய்தோமா, இல்லை பெருமை நமக்கு வந்ததா, இன்னும் நம்ம என்ன தவறு செய்திருக்கிறோம் என்பதை அவங்க ரியலைஸ் பண்ண வேண்டும். அவர் வந்து எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து அவர் வந்து என்ன செய்கிறாரோ சேர்த்துக்கொள்கிறே அவரும் அவர் வந்து தண்டிக்கிறார். அங்கே பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல அவர் வந்து அந்த புத்திமதியை சொல்லி அங்கே வந்து சின்ன ஒரு சட்டைஸ்மெண்ட்டை கொடுத்து தன்னிடமாக அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அதனால் வந்து நீங்கள் அந்த சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார். ஆமீன். நம்ம அந்த சிக்ஷையை நம்ம பெறுகிறோம்னா தேவன் நம்மை புத்திரராக நடத்துகிறார். தகப்பனை என்ன செய்கிறான், தம்ம வந்து குழந்தையை நேசிக்கிறான். அவன் வந்து நேசிக்கிறபடியினால் வந்து குழந்தையை வந்து அவன் வந்து சில காரியங்கள் தவறு செய்யும் பொழுது அங்கே அடிக்கிறான் இல்லை திட்டுறான் வந்து செய்யும் பொழுது அது எதற்காக செய்கிறான், குழந்தையை வெறுக்கிறனால செய்யலை. என் மகன் பினகாசு இருக்கிறான், அவனை நான் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் நான் கோவப்பட்டு அவனை அடித்தாலோ திட்டினாலோ உடனே அவன் என்ன கேட்குறான்னா, அப்பா பினகாசை பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து என்ன செய்கிறான், நம்ம திட்டுறது வந்து அடிக்கிறது வந்து அவனை பிடிக்காதனால நம்ம அடிக்கிறோமோ நினச்சி அவன் உடனே அந்த மாதிரி கேள்வி கேட்பான். அவன் அப்போ பினகாசை பிடிக்கலையா, பினகாசை வந்து பிடிக்கலான்னு கேட்கும்பொழுது அது நமக்கு ஒரு இதாக ஏற்பாகும். நம்ம வந்து அவன் அப்படி தவறு செய்யக்கூடாது, அது தவறுன்னு அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த சிக்ஷையை கொடுக்குறோம். அல்லேலூயா. ஒரு தகப்பன் வந்து தான் நேசிக்கிற மகனை வந்து கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறான். அவ வந்து எதுக்காக, நேசிக்கிறபடினால செய்கிறான். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து அந்த போதிய நாலேஜ் இல்லாதனால குழந்தை அப்படி கேட்குது. அதே போல் இன்றைக்கி நமக்கு வந்து நமக்கு வந்து ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடு இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் ஏன் இப்படி சோதனையை கொடுக்குறாருன்னு நினைப்போம். அப்படின்னா நீங்கள் என்ன, இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்க, இன்னும் வெளிப்பாட்டை பெற்று அங்கே வந்து பூரண புருஷராக நீங்கள் மாறலை, அங்கே ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இல்லை, உங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினால அங்கே சிக்ஷையை கொடுக்குற. ஹல்லேலூயா. அப்படி சிக்ஷையை கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு புத்திரராக எண்ணுகிறார். அங்கே எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீங்களா? அவங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து எந்த சிக்ஷையும் கொடுக்கலன்னா நீங்கள் புத்திரராக இல்லை. நான் எவ்வளோ பாவத்தை செய்கிறேன், எனக்கு என்ன வந்து எனக்கு எந்த தண்டனையுமே வரலையே அப்படியே வந்து அவங்க நினைக்கலாம், பாவம் செய்கிறவர்கள் நினைப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து என்ன, அவங்கள என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவங்க வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹோர், அவங்க வந்து அவங்க வேசி பிள்ளைகளாக இருக்கிறாங்க, புத்திரராக இல்லை. நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சேன், எனக்கு இன்னும் தண்டனை இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அப்படியா சொல்லுகிறவர்களுக்கு இந்த வசனத்தை அவங்க படித்து பார்க்கணும், நம்ம புத்திரரா இல்லை என்பதை அவங்க அறிந்து கொள்ளணும். அதனால இங்கே கடைசி 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. சிக்ஷை கிடைக்கும் பொழுது அது வந்து சகித்துக்கொள்ள ஒரு ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். அந்த ஒரு ப்ராப்ளம் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அதை பேர் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், பொறுமையாக சகிக்கணும். சகிச்சு என்ன செய்யணும், நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து நாம் வந்து அதை வந்து கர்த்தரோட ஒப்புரவாகும் பொழுது நமக்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற சமாதானம் வந்து அது மேலானதாக இருக்கிறது. ஆமென். உலக பிரகாரமான வந்து காரியங்கள் எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த சந்தோஷம் வந்து எல்லாமே ஒரு அழு துக்கத்தில் போய் முடியும். எதுவுமே வந்து உங்களுக்கு அங்கே நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த வார்த்தையில் மாற்றம்தான் அந்த நிலையான சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். அதனால் சிக்ஷை கொடுக்கப்படுகிறது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். நீதிமொழிகள் இப்போ 3:12 வாசிக்கிறார், அன்பு கூறுகிறார். தேவன் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். அதனால நமக்கு அந்த சிக்ஷை கொடுக்கப்படுகிறது. அதனால வந்து அவர் சிக்ஷை கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனந்திரும்பு. ஹல்லேலூயா. நீ ஜாக்கிரதையாக இரு, நீ மனந்திரும்பு, நீ விழித்தெழு, நீ மறித்தோர் இடத்துல விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். எபேசியர் 5:14 என்ன வாசிக்கிறோம், தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று பார்க்குறோம். அவங்க வந்து நம்ம தூங்க வந்து சிக்ஷை கிடைக்கும் பொழுது நம்ம அதை விட்டு வெளியே வரணும். நமக்கு வந்து நம்ம பிரகாசிக்கப்படணுன்னா அதை விட்டு வெளியே வரணும். மற்ற காரியம் என்ன குறைகள் இருக்குதோ, என்ன தவறு இருக்கிறது, அதை விட்டு நாம் வெளியே வரணும். நம்ம டினாமினேஷனில் இருந்தால், நம்ம ஒரு வேலை ஈகலட்ஸாக இருப்போம் என்றால், மனவாட்டியாக இருந்தோம், கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே நமக்கு அதை வந்து ஒரு ஏவுதல் கொடுத்துட்டே இருப்பார். அந்த மரித்தோரை விட்டு வெளியே வரணும், அவிசுவாசத்தை விட்டு வெளியே வரணும். வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை பிரகாசிக்கும்படியாக செய்கிறார். இந்த வார்த்தை நமக்குள்ள வரும்பொழுது நமக்கு வந்து பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை செய்கிறார். ஹல்லேலூயா. 20 வசனத்தை வாசிக்கலாம்,
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
நீங்க என்ன சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லும் பொழுது இது வந்து ரொம்ப வந்து ஒரு பிட்ஃபுல் பிக்சரா இருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த பிக்சர் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் வாசல்ல நின்று அந்த கதவை தட்டுவது போல அந்த பிக்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே தெரியும், விசுவாசிகள் அவிசுவாசி எல்லாருக்குமே அந்த பிக்சர் தெரியும். ரொம்ப அது ஃபேமஸான பிக்சராக இருக்கிறது. அது அவங்க என்ன செய்கிறாங்க, அதோட ஆனால் அதோட விளக்கம் தெரியுமா, தெரியாது. அது ரொம்ப பிட்ஃபுல் பிக்சராக இருக்கிற அங்கே என்ன விளக்கம் கொடுப்பாங்க, அவங்க வந்து ஒரு அங்கே ஒரு பாபியினுடைய வீட்டு கதவை தட்டுகிறார், ஒரு பாபியினுடைய இருதய கதவை அவர் தட்டுகிறார், அங்கே திறக்கும் பொழுது அவங்க ரட்சிக்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல வந்து அது வந்து என்ன பார்க்குறோம் என்றால் அது இண்டிவிஜுவலாக சொல்லப்படலை. இது இண்டிவிஜுவலாக அதை கம்பேர் பண்ணாலும் அது கரெக்டு தான். ஆனால் இங்கே என்ன சொல்லணும், அது சபைக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும் பொழுது இங்கே சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. சபைக்கு இன்னைக்கு வந்து கிறிஸ்துவை புறக்கணித்திருக்கிறது, சபையின் வெளியே கத்தர் இருக்கிறார். Jesus is at the door knocking, but here he is knocking at the church door. For once he walked in with them. அவங்களோட ஒரு நாள் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கி சபை அவரை புறக்கணித்திருக்கிறது. அது ஆர்கனைசேஷனாக அது வேர்ல்லினஸாக மாறி இருக்கும் பொழுது கத்தரை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. உலக பிரகாரமான காரியத்தை இன்க்ளூட் பண்ணும் பொழுது ஜீசஸ் அண்ட் ப்ரோக்ராமை அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணபடினால இப்பொழுது அவர் சபைக்கு வெளியே இருக்கிறார். முதலாம் சபைக்கு பார்க்கும் பொழுது, முதலாம் சபைக்கு தன்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், ஹி வாஸ் வாக்கிங் அமாங் த செவன் கோல்டன் கேண்டில் ஸ்டிக்ஸ், அந்த ஏழு பொன் குத்துகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் என்று அந்த எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ இந்த லவோதிக்கிய சபைக்கு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார், நான் இதோ வந்து வாசப்படியில் நிற்கிறேன், கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே வந்து சபை புறக்கணிச்சிருச்சு. அந்த எபேசு சபையில் வந்து அவர் ஏழு குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருந்தார். இப்பொழுது அவரை சபை புறக்கணித்து இருக்கிறது. த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆஃப் த சர்ச் that he bought with his own blood, தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட அந்த சபை என்ன செய்திருக்கிறது, இன்னைக்கு அவரை புறக்கணித்திருக்கிறது. உலகத்தின் இரட்சகரை இன்னைக்கு சபைகள் புறக்கணித்தபடியினாலே அவர் வந்து வாசல்ல நிற்கிறார். அவருடைய நாமத்தை இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்க. யோவான் 5:43 வாசிக்கலாம்.
நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள்.
நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உலகத்தில் வந்து வரும்பொழுது ஜீசஸ் என்ற நேமில் அழைக்கப்பட்டார். ஸோ அவருடைய என்னுடைய பிதாவின் நாமம் என்று சொல்லும்போது அது ஜீசஸ். இன்றைக்கி அந்த ஜீசஸ் நாமத்தை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவங்க இன்றைக்கி புறக்கணித்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் சொன்னாலே அவங்க வந்து ரொம்ப அதிகமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இன்றைக்கி அப்படியாக அவருடைய நாமத்தை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு புறக்கணித்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வருவான் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. அந்திகிரு சுவையை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி அதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்குது, அவங்க வந்து என்ன சபைகள் இன்றைக்கி வந்து அந்த முதலாவது எபேசு சபையில் ஆரம்பித்து பார்க்கும் பொழுது அந்த சபை கடைசியில் கொஞ்சம் லைட்டாக அந்த பேக் ஸ்லைட் ஆகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சபையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஸ்லைட் ஆகி இப்போ லவோதிக்கா சபையை பார்க்கும் பொழுது டோட்டல் டார்க்னஸ். அங்கே வந்து என்ன அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை வந்து முதலாவது அந்த அங்கே கொஞ்சம் வந்தது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை அங்கே முழுமையாக இருக்கிறது. அதனால் வந்து அங்கே டோட்டல் டார்க்னஸ், ஒரு அந்தகாரம் வந்திருக்கிறது. லவோதிக்க சபையானது இப்போ அந்தகாரத்தில் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி இப்பொழுது டோட்டல் டார்க்னஸ்க்குள்ளாக வந்திருக்கிறது. அவங்க வந்து இன்றைக்கி சபை வந்து அவரை புறக்கணிச்சிருக்கிறது. இன்றைக்கி எல்லாமே என்ன செய்ய போகிறாங்க, அந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக அவங்க எல்லாமே இணைக்கப்படும் பொழுது அது வந்து என்ன இருக்கிறது, அது வந்து அங்கே அந்திக்கிற சுவை ஏற்றுக்கொள்ளும். அப்படியாக இன்றைக்கி சபை அதை நோக்கி போய்க்கணும். ரெண்டு விதமான சபை இருக்கு, ஆவிக்குரிய சபை இருக்கிறது, உண்மையான சபை இருக்கிறது, கள்ள சபை இருக்கிறது. ரெண்டு சபையும் வந்து அங்கே அவசியமாக இருக்காங்க. ஆபிரகாம் வந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வந்து முதலாவது வந்து அங்கே மாம்சத்தின்படி ஒரு குமாரன் இருக்கிறான், அதன்படி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் இருக்கிறான். ரெண்டு குமாரர்கள் இருக்கிறாங்க. அவன் மாம்சத்தின்படி தோன்றின அந்த புத்திரன் என்ன செய்கிறான், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஈசாக்கை அவன் துன்புறுத்துகிறான். அவனுக்கு விரோதமாக அவன் எப்பொழுதுமே செய்கிறான். அதுதான் இப்போ வரையும் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம். அங்கே இன்ன வரைக்கும் அதுக்கு அந்த காரியம் வந்து நடந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக அந்த அரப் கண்ட்ரிஸ் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதே போல் வந்து அது வந்து என்னது, அது வந்து நம்ம நேச்சுரலாக பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கும்பொழுது என்னது, அவங்களும் வந்து இப்போ அந்த முதல் சபை காலத்திலிருந்தும் இந்த கள்ள சபை வந்து அது எப்பொழுதும் வந்து மனவாட்டிக்கு விரோதமாகவே வருது. அது எப்பொழுதும் அவங்கள வந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் என்ன செய்கிறாங்க, அது ஆவிக்குரிய சபையாக இருக்கிறேன். ஒருவன் வந்து தேவ காரியங்களை அறிந்து அவளை அன்பு கூர்ந்து அதன்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் ஜீவிக்கிறான், அது வந்து அந்த உண்மையான சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆக்கினைக்குட்பாக வந்து அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுதுமே வந்து இந்த பக்தி விருத்தி அடைந்த இந்த சபைக்கு விரோதமாக தான் இருக்கான். எப்பொழுதுமே வந்து இந்த சபையை ஒடுக்க வேண்டும். ஒவ்வொரு சபை காலத்திலும் அதுதான் நடக்குது. இந்த எலெக்டட் சர்ச்சை வந்து பிரைடை வந்து விரோதமாக இருக்கிறாங்க, அதுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பக்தியுடைய பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கோம், நாங்கள் வந்து பரிசுத்த ஆவி பெற்ற ஜனங்கள் என்று தங்களே அவங்க சொல்லி கொண்டாலும் அவங்க வந்து எப்படியா இருக்கிறாங்க என்றால், அவங்க வந்து சர்ப்பத்தின் வித்தாக இருக்கிறாங்க, காயின் சந்ததியாக இருக்காங்க, அவங்க சர்ப்பன் சீடாக இருக்காங்க, அவங்க வந்து தேவனுடைய வித்து அங்கே இல்லை, அங்கே வந்து பசுத்தாவி அவங்களுக்குள்ள இல்லை, காயின் சந்ததியாக இருக்காங்க, அவங்க பதராக இருக்கிறபடினால எப்பொழுதும் வந்து அந்த மனவாட்டிக்கு அவங்க அகெயின்ஸ்டாகவே இருக்காங்க. இப்போ வந்து கோதுமை அது வந்து தேவையாக இருக்குன்னா தேவை தான் அதுவும். இப்போ கோதுமையை வந்து பாதுகாப்பதற்கு பதர் வந்து அவசியமாக இருக்கிறது, அந்த கோதுமை மேலே அந்த பதர் இருக்கிறது. ஆனால் வந்து ரெண்டுமே வந்து பிரிக்கப்படும் ஒரு காலம் வரும், அது ரெண்டுமே பிரிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது, அங்கே வந்து கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது, பதரோ அவியாத அக்னியிலே அது சுட்டரிக்கப்படுகிறது. அதுக்காக இன்றைக்கி வந்து எல்லாமே கட்டுகளாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ கடைசி காலத்தில் இருக்கோ, இந்த காலம் முடிவடைகிற காலத்தில் இருக்கும் பொழுது இது அறுவடையின் காலமாக இருக்கிறது. இந்த லவோதிக்கேய சபை வந்து அறுவடையின் காலம், வித்தானது முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போ அறுவடையான காலம் இருக்கும் பொழுது அங்கே முதிர்ந்த கனிகளை வந்து கத்திர என்ன செய்ய கலை வந்து அந்த கலைகளை எல்லாமே ஒரு கட்டுகளாக கட்டுகிறேன். இன்றைக்கி எல்லா அங்கே கட்டுகள் ஒவ்வொரு சாபனங்கள் பெயர் இருக்குது, எல்லாமே கட்டுகளாக கட்டப்பட்டு எல்லாம் இன்றைக்கி வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸோடு அது இணைக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாம் சுட்டரிக்கப்படுவதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் வந்து என்ன செய்கிறார், அங்கே வந்து கோதுமையோ அவர் களஞ்சியத்திலே சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம வந்து புத்தி உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அங்கே விழித்திருக்க வேண்டும். நாம் வந்து எதிராளியாகிய வந்து பிசாசாவன் வந்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று இன்றைக்கி வந்து எப்பொழுது நம்ம மனவாட்டிக்கு விரோதமான காரியங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது, எப்படி நம்மளை வீழ்ச்சியடைய செய்யலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் இணையணும்னு சொல்லி அங்கே எல்லாமே அவங்க பிரயாசப்படும் பொழுது எல்லாருமே நம்ம தான் இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டோமே அப்படின்னு நம்மோடு அவங்க ஐக்கியப்படணும்னு நினைப்பாங்க. அவங்களோட நம்ம ஐக்கியப்பட முடியாது, நம்ம கோதுமை மணிகளாக இருக்கும், அவங்க வந்து பிதா அவங்க வந்து பதராக இருக்காங்க. அதனால் வந்து அதை விட்டு நம்ம இன்றைக்கி பிரிக்கப்படும் ஒரு காலத்தில் இருக்கோம், பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டிய கால நேரத்தில் இருக்கோம், பதரானது அவியாத அக்னியிலே அது சுட்டரிக்கப்பட வேண்டிய வேலையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. 21 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்காருவது போல ஜெயங்கொள் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன்.
என்ன சொல்லுறா, ஜெயங்கொண்டன் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, எல்லா சபை காலத்துக்கும் அவர் காமனா சொல்லுகிற கடைசிக்கு ஆசீர்வாதம் அந்த ரிவார்டு என்ன சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி ரிவார்டு அங்கே அறிவிக்கிறார். இந்த சபை காலத்துக்கு என்ன ரிவார்டு கொடுக்கப்படுகிறது, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ராப்சர் வரும், அவருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட உட்காருவோம் என்று சொல்லுங்க. அவர் வந்து உலகத்திலே அவர் வரும்பொழுது அவர் மாம்சத்திலே வரும்பொழுது அவர் வந்து அந்த காரியங்களை அவர் வந்து பல சோதனைகளை ஜெயித்தார். ஸோ அதன் மூலமாக வந்து ஜெயிக்க வேண்டிய முறையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு சோதனை வரும்பொழுது அது எப்படி ஜெயிக்கணும், எந்த சோதனை ஜெயிக்கணும்னு இல்லை, எப்படியாப்பட்ட சோதனை வரும் அப்படி இல்லை, எதை ஜெயிக்கிற வேண்டிய முறையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்து வந்து அங்கே பிசாசுனால் சோதிக்கப்படும்படியாக அப்போது சோதிக்கப்படும் பொழுது அவர் என்ன செய்தார், தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த பிசாசு வந்து என்ன செய்கிறான், பல காரியங்களை கொண்டு வரான், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படியாப்பட்ட சோதனைகளை அவன் கொண்டு வருகிறான். அதெல்லாம் கொண்டு வரும் பொழுது எங்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், வார்த்தையின் மூலமாக அவனை ஜெயித்தார். அவன் வந்து ஜெயிக்கும் அப்படி வார்த்தையின் மூலமாக ஜெயிக்கும் பொழுது அவன் அங்கே தோல்வியடைந்து போனான். அதே போல் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தையின் மூலமாக தான் ஜெயிக்க முடியும், அதுதான் ஒரே வழி. அந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை நம்ம உடையவர்களாக இருக்கும், அந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை கொண்டு நம்ம வந்து இப்போ எல்லா காலத்தையும் நம்ம ஜெயிக்கணும். வார்த்தை வந்து எப்பொழுதுமே அது மாறாது, அது எப்பொழுதுமே தவறுவது இல்லை. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வேர்டை கொண்டு நம்ம ஜெயிக்கணும், அந்த முறையை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு சோதனை வரும்பொழுது அவிசுவாசமாக நம்ம சொல்லிட்டோன்னா அதில் ஃபெயிலியர் ஆகிட்டோம்னு அர்த்தம். ஆனால் அந்த சோதனை வரும்பொழுது அவிசுவாசத்தோடு வார்த்தையை கொண்டு நம்ம போராடும் பொழுது நம்ம ஜெயிக்கிறோம். அங்கே ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு ஒரு சோதனை வந்தது, சோதனை வரும்பொழுது அவங்க என்ன செய்தாங்க, வார்த்தையின்படி அதை ஜெயிக்காதபடிக்கு வீழ்ச்சி அடைந்து போனாங்க. அதனால் உலகத்தில் என்ன நடந்தது, பாவம் வந்தது, அதனால் மரணம் வந்தது. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம வந்து ஓல்டாக மாறி மறித்து கொண்டிருக்கோம். அந்த எபேசு சபையை பார்க்கும் பொழுதும் அதுவும் என்ன செய்தது, கொஞ்சம் வார்த்தையிலேருந்து விலகுச்சு. அவரே ஒவ்வொரு சபையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ இந்த லவோதிக்க சபை காலம் வந்து முற்றிலுமாக வார்த்தையை விட்டு விலகிவிட்டது. அப்படி விலகி போகும் பொழுது என்ன செய்தது, கர்த்தர் அங்கே மத்தியிலேருந்து போயிட்டார். அவங்க மத்தியில் கத்தர் இல்லை, அது இக்கபோத்தாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அப்படியாக அவங்க காணப்படுகிறாங்க. இப்போ சபையின் வெளியில் அவர் இருந்து அவர் வாசப்படியில் நிற்காதபை தட்டி கொண்டிருக்க சபை புறக்கணிச்சுட்டான். அவங்க வந்து புறக்கணிச்சனால அவர் இப்போ வெளியே இருக்கிறார். நம்ம வந்து ஆனால் நம்ம அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்க வார்த்தையை கொண்டு ஜெயிக்காதபடிக்கு அந்த மனுஷனுடைய கருத்துக்களை சபையில் கொண்டு போய் திணிக்கும் பொழுது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் சபைக்குள்ளே வரும்பொழுது அது ஜனங்களை மேற்கொண்டு விட்டது. அது டினாமினேஷனலாக மாறி அந்த சபை வந்து அங்கே எழுப்புதல் அங்கே இல்லாமல் போய் அது இப்போ டேட்டு கண்டிஷனில் மாறிவிட்டது. ஆனால் இப்போ மனவாட்டியான நம்ம ஜெயிக்கும் பொழுது அவர் வந்து உலகத்தில் மாம்சத்தில் வரும்பொழுது அவர் எல்லாத்தையும் ஜெயித்தார். எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்து அவர் வந்து என்ன செய்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து உன்னதங்களிலே அவர் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அதே போல் நமக்கு அதை நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது நம்ம ஓவர் கமர்ஸாக மாறும் பொழுது நம்ம என்ன செய்ய கர்த்தர் வந்து நம்ம நாங்கள் எல்லாம் நான் உன்னை லிஃப்ட் பண்ணுகிறேன், நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ வந்து உன்னுடைய ராஜ்யம் இது இல்லை, உனக்கு நான் வந்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண எனக்கு கர்த்தர் சொல்லி இன்னைக்கு நமக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக இருக்கிறது. அங்கே கொண்டு போய் கர்த்தர் நம்மை கொண்டு போய் அவரோடு கூட நம்ம உட்கார போகிறோம், அந்த பிளெஸ்ஸிங்கை நமக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், வெளிப்படுத்தினால் 18:4 வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்கள் உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள்.
நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதிகள் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அந்த அவளை விட்டு நம்ம வெளியே வரோம், அவங்களோட கூட நம்ம ஐக்கப்பட முடியாது. இன்றைக்கி எல்லாம் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் எல்லாம் இணைகிறாங்க, நம்ம போய் அவங்களோட இணைய முடியுமா? நமக்கு வந்து நம்ம அவங்களோட இணைய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம அவளை விட்டு பிரிந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நமக்கு அவங்க வந்து அந்த பாவங்களுக்கு உடன்படாதபடிக்கு இன்றைக்கி அந்த வாதை நமக்கு வராதபடிக்கு அதை விட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும். உலகத்திலிருந்து நம்ம வார்த்தைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட சபையாக இருக்கும். ஆனால் வார்த்தைக்கு நம்ம உண்மையாக நேசு வந்தபடினால கர்த்தர் என்ன செய்திருக்கார், நமக்கு வந்து என்ன செய்கிற, அவர் நம்மளை வந்து அங்கே எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கோம். வருகையில் அவருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இந்த லவோதிக சபையானது என்ன செய்திருக்கிறது, கர்த்தரை புறக்கணிச்சிருக்கிறாங்க, வார்த்தையை புறக்கணிச்சாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது என்ன செய்தாங்க, அந்த யூதர்கள் வார்த்தையை புறக்கணிச்சனால அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து நமக்கு நமக்கு புறஜாதிக்கு அந்த வார்த்தை வந்தது. அவங்க புறக்கணிச்சனால இந்த புறஜாதி மனவாட்டிக்கு வார்த்தை வந்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்திருக்கிறது, இப்பொழுது இந்த புறஜாதியும் வார்த்தையை புறக்கணிச்சனால, இந்த லவோதிக சபை வார்த்தையை புறக்கணிச்சனால அது மறுபடியும் வந்து அந்த ஜூஸுக்கு அது திரும்புகிறது. அது நம்ம அங்கே ரெண்டு சாட்சிகள் மூலமாக அது அவங்க அது திரும்பவும் அந்த வார்த்தையானது அவங்களுக்கு போகும். அவங்க மறுபடியும் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. 144,000 பேர் அங்கே ரட்சிக்கப்படுவார்கள் என்று பார்க்குறோம். இப்போ இந்த பிரைட் என்ன செய்திருக்கோம், பிரைடு தான் அந்த ஓவர் கம்மர், ஜெயம் கொள்ளுகிறவனே ஒன்றும் என்று சொல்லும் பொழுது அது எலெக்டட் பீப்புள். Bride overcomes the Laodicean church. அங்க லவோதிக்கியா சபையை இன்னைக்கு மனவாட்டி அங்க ஜெயம் கொள்கிறாள். நாம் இன்னைக்கு ஜெயம் கொண்டு இருக்கோம். அந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ல நம்ம இணைய போவது இல்லை. நாம் முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும். நம்ம இந்த புறஜாதி மனவாட்டிக்கு வார்த்தை வரும்பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணி இருக்கிறோம். ரோமர் 11:11 அது 15:27 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்க நேரம் இல்லை, அங்கே வந்து அங்கே அந்த கிளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும், வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். இப்போ வேர் பரிசுத்தமானாங்க, அந்த கிளைகள் அந்த கிளை வந்து அங்கே சில கிளைகள் அங்கே முறிக்கப்பட்டு போயிடுச்சு. அங்கே யூதர்கள் வார்த்தையை புறக்கணித்தாங்க. அதனால் வந்து காட்டத்தி மரத்தினுடைய கிளைகள் அங்கே வந்து அதோடு ஒட்டப்படும் பொழுது அதுவும் அந்த அந்த பலன் கிடைக்கிறது. இப்போ நாம் வந்து புறஜாதி மனவாட்டிக்கு வார்த்தை வந்தது. அதனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் வந்து அந்த அந்த கிளைகள் ஏன் முறிக்கப்பட்டதுன்னா அவிசுவாசத்தினாலே முறிக்கப்பட்டு போயிடுச்சு. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசித்ததுனாலே அந்த கிளைகள் முறிக்கப்படும், அது சுவாப கிளைகள், அந்த அத்திமரத்தின் கிளைகள் அங்கே முறிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் நாம் வந்து சுவாப கிளைகள் அல்ல, நம்ம வந்து புறஜாதி மனவாட்டி, நமக்கு அந்த வார்த்தை வந்தது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது என்று சொல்லப்படும். அதனால் இப்போ நமக்கு வந்து ஒன்று என்னது, சில வார்த்தைகளை வந்து கொஞ்சம் வெளிப்பாடு பெற்றணும் அவங்களுக்கு பெருமை வந்துடும். அப்படி பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா சுவாப கிளைகளே வந்து அங்கே வந்து அங்கே அது வெட்டப்பட்டு போகும் பொழுது இந்த வந்து கிளைகள் வந்து அதுக்கும் அதே காரியம் நடக்கும், அதுவும் அது வெட்டப்பட்டு போகலாம் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து இந்த சுவாப கிளைகள் அதுவும் வந்து விசுவாசத்தில் அவங்க நிலைக்கும் பொழுது அது மறுபடியும் அங்கே ஒட்டு போடப்பட முடியும். அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த 144,000 ஜூஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க மறுபடியும் உள்ளே வராங்க. அவங்க வார்த்தைக்கு அவங்க அந்த ரெண்டு சாட்சிகள் மூலமாக வார்த்தை அங்கே போகும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அந்த விசுவாசத்திலே அவங்க அங்கே வளமை அடையும் பொழுது, விசுவாசத்தை பெற்று வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க உள்ளே வராங்க. மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த லவோதிக்கே சபை புறக்கணித்திருச்சு. இப்போ புறஜாதியினுடைய நிறைவு காலத்தில் இருக்கும், இது நிறைவடைந்த பின்பு அவங்களுக்கு வார்த்தை போகுது. நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மனவாட்டியை கத்தவங்க டிஸ்மிஸ் பண்ண பின்பு அங்கே ரெண்டு சாட்சிகளை அனுப்புகிறார். அந்த உபத்திர காலத்துக்கு கூட அவங்க நடுவில் அவங்கள வந்து அந்த வார்த்தையை அங்கே வருகிறது. அந்த வார்த்தைக்கு வரும்பொழுது அந்த ரெண்டு சாட்சிகள் வரும்பொழுது 144 ஜூஸ் அங்கே ரட்சிக்கப்படுவார்கள். அவங்க அது 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 வந்து ஏன் அப்படி அங்கே திரும்பும் போகுது, இந்த புறஜாதி சபையானது வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணனால மறுபடியும் அது அங்கே போகுது. இதெல்லாமே நிறைவேறும் ஒரு காலத்தில் நாம் இருக்கோம். இந்த லவோதிக்கே சபையானது வார்த்தையை புறக்கணிச்சிருக்கிறது. நாம் இன்றைக்கி இந்த பிரைடு வந்து மனவாட்டி வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இருக்கோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த சபையை நாம் வந்து மேற்கொள்ளுங்க. நாம் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இந்த உலக பிரகாரமான சபையை நாம் வந்து வார்த்தையை கொண்டு ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். நமக்கு வந்து பரலோக ராஜ்யம் வந்து நிச்சயமாக இருக்கிறது. அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிக்கலாம்.
ஆவியானவர்
சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படி சொல்லும் பொழுது எல்லா சபை காலத்துக்கும் இதை தான் சொல்லுகிறேன். இது வந்து ஒன்லி ஃபார் த எலெக்டட் பீப்புள். இந்த சபையில் சொல்லுவதை காதுள்ளவன் என்று சொல்லும் பொழுது எலெக்டட் பீப்புள் தான் கேட்கிறான். Lost warning to the lost church age. இந்த 3:22 வசனம் வந்து கடைசி வந்து எச்சரிக்கையா இருக்கிறது. கடைசி சபை காலத்துக்கு கடைசி எச்சரிக்கையா இருக்கிறது. இதுவே கடைசி அழைப்பா இருக்கிறது. ஆவியானவர் என்ன செய்கிறார், இதுக்கப்புறம் இன்னொரு சபை காலம் இல்லை. அந்த சபை காலத்தில் அவர் அதை பத்தி பேச மாட்டாரு. ஏன்னா அந்த சபை காலம் வந்து இல்லை. அது இதோடு வந்து இந்த லவோதிக்க சபை காலத்தோடு இந்த சர்ச் ஏஜஸ் சங்கம் முடிவடைகிறது. அதுக்கு பின்பு இன்னொரு 8வது சபை காலம் இருக்கிறது, 8வது தூதன் இருக்கிறார் என்று அவங்க எல்லாம் சொன்னால் அது வார்த்தைக்கு முரண்பா, பைபிளோடு அது கம்பேரே பண்ண முடியாது. பைபிள் மேத்தமேட்டிக்ஸோடு அது மேட்ச் ஆகாது. 7 சபை காலங்கள் தான் இது. நம்ம 7th சர்ச் ஏஜில் இருக்கோம். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் என்ன சொல்ற, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. இந்த எச்சரிக்கை சத்தத்தை நம்ம கேட்டு கீழ்படியும் பொழுது அவர் சொன்ன அந்த ரிவார்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை புறக்கணித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று அங்கே கர்த்தருடைய வசனம் அப்படியாக சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அந்த வெளிப்பாட்டை பெற்று இருக்கிறோம். வெளிப்பாட்டை பெற்ற ஒரு ஜனமாக நாம் காணப்படுகிறோம். நம்ம மனவாட்டியாக இருக்கிறோம் என்பது நமக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய ஸ்தானத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போக போகிறேன், இப்போ என்ன காலத்தில் இருக்கேன், காட்ஸ் ப்ரோக்ராம் என்னது, அந்த ப்ரோக்ராமில் நானும் ஒரு பாட்சாக இருக்கிறேன் என்பதை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ நம்மளுடைய வாஞ்சை என்னது, அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென் கர்த்தரா இயேசுவே வாரும் என்று நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம். சீக்கிரத்தில் அவருடைய வருகை வரும்பொழுது அதில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். சபை உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அங்கே கடைசியில் வந்து அந்த 144 ஜூஸ் அங்கே ரட்சிக்கப்படும்படியாக அப்படியாக ஒரு காரியம் இருக்கு. இதெல்லாம் வந்து இதுதான் காட்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கிறது. இன்னைக்கு இது வந்து யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி பெற்ற ஜனத்துக்கு தான் இதெல்லாமே வெளிப்படுத்தப்பட்டு. இன்னைக்கு டினாமினேஷனல் பீப்புளால் அந்த 7 சர்ச் ஏஜஸில் அங்கே வந்து அதை அவங்க அந்த வெளிப்பாட்டை அவங்களுக்கு பெற முடியாது. அதை ப்ரீச் பண்ணவே முடியாது அவங்களுக்கு. அது எந்த சபை காலத்தில் இருக்கும், நமக்கு என்ன தூதனுக்கு இருக்கிறார் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன் இது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு கூட தெரியாது. அவங்க அப்படியாக வந்து ரொம்ப வந்து பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறான். ஆனாலும் அது என்ன சொல்லுகிறார், நீ அதை அறியாமல் இருக்கிறான்னு சொல்ல. அது அறிஞ்சால் கூட ஒரு நிர்வாணியாக இருக்கிறோன்னு அறிஞ்சா உடனே அவன் வந்து என்ன செய்வான், அவன் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி கொள்வான். இவங்க அறியாமல் இருக்காங்க. நான் வந்து அவங்க அப்படி அறியாமல் இருந்தால் என்ன செய்கிறாங்க, அது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமணன் என்றும் ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறான். அவன் பார்க்கும்போது கத்தர் என்ன சொல்ற, நீ வந்து இவ்வளோ குறைகளை வச்சுக்கொண்டு நீ குறையே இல்லைன்னு நீ சொல்கிற, நீ அதை அறியாமல் இருக்கிறபடினால அறியாத வேலையிலே உன் மேலே நியாய தீர்ப்பு வரும், உங்கள் அவங்க ஆக்கினை தீர்ப்பு வரும் பொழுது அவங்க கத்தர் எல்லாத்தையும் அழிச்சு போடுவார். அதோடு வந்து அவங்க வந்து ஒரு முடிவு வரும். நமக்கு அதுக்கு முன்னதாக கத்தர் என்ன செய்கிறார், நாம் வந்து அவர் அகாயத்திலே நம்ம எடுத்துக்கொள்வேன் என்று கத்தர் நமக்கு அந்த ப்ராமிஸை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோடு நம்ம அந்த ஏழு சபை காலங்களை பற்றிய அந்த பிரசங்கம் முடிவடைகிறது. அம்மீன். கத்தர் தம்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜபம் செய்யலாம். எங்களை நேசுகிற அன்பின் பரலோ பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலையில் கத்தாவே, நாங்கள் அன்றையும் மட்டுமா அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியானே தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த வெளிப்படுத்தலை நாங்கள் அன்றைய சில வாரங்களாக நாங்கள் தியானித்து வந்தோம் கத்தாவே. இந்த தினத்தில் கத்தாவே இந்த ஏழாம் சபை காலத்தை குறித்து நாங்கள் தியானித்து முடிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் முதல் மூன்று அதிகாரங்களை நாங்கள் தொடர்ந்து தியானித்து இருக்கிறோம் கத்தாவே. அந்த மூன்று அதிகாரத்திலே நீ மறைத்திருந்த அந்த வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு இந்த கடைசி காலத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உலகம் அதை அறியாமல் இருக்கிறது, அவங்க உலக பிரகாரமாக மாறிக்கொண்டு போகும் பொழுது இந்த கடைசி காலத்திலே இந்த மனவாட்டிக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நீ தந்திருக்கிற கர்த்தாவே, பரிசுத்தாவிய நீர் எங்களுக்கு தந்து கர்த்தாவே, உம்முடையாண்டவரே இந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் இந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு நீராண்டவரே எங்களை நீராண்டவுடனே நல்லாண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே எங்களை நீ கொண்டு நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உலகம் ஆண்டவரே இந்த வார்த்தையை புறக்கணித்திருக்கிறது, மனவாட்டியோ ஆண்டவரே உலகமெங்கிலும் அந்த சொற்பமான மனவாட்டி உம்முடைய வார்த்தையே ஆண்டரே அங்கே ஆண்டரே அதை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று நாங்கள் ஆண்டு சாட்சியாக ஜீவிக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, உம்முடைய ஆண்டவரே அநாதி சிநேகத்தால் நீர் எங்களை நேசித்து கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீ கர்த்தாவே. இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படியான ஞான கிருபை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக, ஆவியினாலே நிறைத்தருளும் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு பரிசுத்த ஆவி பெற்றவர்களாய் காணப்பட கிருபை தாரும். உம்முடைய வருகை நாளுக்கென்று எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் குற்றமற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள உம்முடைய வார்த்தையை நீர் அனுதினமும் அனுப்பி எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எல்லா தீமைகளுக்கும் உலகத்தின் நாச மோசங்களுக்கும் எங்களை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எங்களை நீ பாதுகாத்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து காணப்படட்டும் பொறுப்படுத்திக்கொள்ளும் எங்களோடு கூட ராத்திலே கூடரும், எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.